நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை வேறொருவருக்கு மஹிந்த ராஜபக்ஷ விட்டுத்தர வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா எழுதியுள்ள கடிதம், வடக்கு கிழக்கே சிறுபான்மை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மஹிந்த ராஜபக்ஷ தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்லாதது குறித்த ஒரு பார்வை,
தனக்கும் தனது கட்சிக்கும் சிங்கள மக்கள ஆதரவு மட்டும் தனக்கு போதும் என்ற நிலைப்பாடு தான் அவருக்கு இருக்கிறதாக தெரிகிறது. அவர் அதனால அவர் எங்கட பக்கம் வந்தாலும் சரிதான், வராமலுக்கு விட்டாலும் சரிதான்.
இந்த தேர்தல் தொடர்பில் மலையக சிவில் சமூகத்தினர் விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் எழுத்தாளர் மூனா சிவலிங்கம் அவர்களுடன் ஒரு உரையாடல், சம்பூர் மக்கள் இந்த தேர்தலை எப்படி எதிர்பார்க்கின்றார்கள் என்பது குறித்து அவர்களது எண்ணங்கள், இந்தியாவில் நாணய தாள்கள் மூலமாக நோய்கள் பெருமளவில் பரவும் வாய்ப்பு உள்ளது என்று வந்துள்ள ஒரு ஆய்வு குறித்த தகவலும், நேபாளத்தில் புதிய அரசியல் சாசனம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்த செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்திகள் வழங்குவோர் முரளிதரன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
சீனாவின் துறைமுக நகரான தியான்ஜின் நகரில் புதன்கிழமையன்று இரவு ஏற்பட்ட மோசமான வெடி விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 50 உயர்ந்திருப்பதாகவும், 700 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சீன அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடற்கரை நகரான தியான்ஜினில் இருக்கும் தொழிற்பேட்டையில் சீன நேரப்படி புதன்கிழமையன்று இரவு 11:30 அளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படும் எல்லா உதவிகளும் செய்யப்படும் என சீன தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். 100 காயமடைந்திருப்பதால் அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனைகள் திணறி வருகின்றன. இப்போதும் தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த விபத்திற்கான காரணம் விரைவில் கண்டறியப்படும் என சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார்.
ஈராக்கின் தலைநகர் பாக்தாதில் மிகப்பெரிய டிரக் ரக வாகனம் ஒன்றில் குண்டு வெடித்ததில் 60 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இத்தாக்குதலில் 70 அதிகமானவர்கள் காயப்பட்டுள்ளனர். பாக்தாதின் வடகிழக்கு பகுதியில் பெரும்பாலும் ஷியா பிரிவு முஸ்லிம் மக்கள் வசிக்கும் பகுதியிலுள்ள காய்கறி அங்காடி ஒன்றினுள் இந்த டிரக் குண்டு வெடித்துள்ளது. இத்தாக்குதலை தாங்களே நடத்தியதாக இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் ஜிஹாதி குழு தெரிவித்துள்ளது. அந்த தீவிரவாத அமைப்பினர் அடிக்கடி ஷியா பிரிவு மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். ஷியா பிரிவினர் இஸ்லாத்தின் விழுமியங்களுக்கு எதிரானவர்கள் என அந்த அமைப்பினர் கருதுகின்றனர்.
தலிபான் இயக்கத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் மன்சூருக்கு ஆதரவளிப்பதாக அல் கொய்தாவின் தலைவர் ஆயமான் அல் ஜவாஹிரி தெரிவிக்கும் குரல் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தலிபான் இயக்கத்திற்குள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கடும் போட்டி நிலவும் நிலையில் ஆயமான் அல் ஜவாஹிரி மன்சூருக்கு ஆதரவளித்திருப்பது அவரது நிலையை வலுப்படுத்துவதாக அமையும் என அங்கிருக்கும் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தாலிபான் அமைப்பின் தலைவராக இருந்த முல்லா உமரின் மரணத்தை கடந்த மாதம் ஒப்புக்கொண்ட தாலிபான் இயக்கத்தினர் தங்கள் அமைப்பின் தலைவரை தேர்ந்து விடுத்துவிட்டதாகவும் அறிவித்தனர்.
விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசான்ஜ் மீது தொடரப்பட்டிருந்த பாலியல் ரீதியில் தவறாக நடந்து கொண்டது குறித்த வழக்கை ஸ்வீடன் அரசு கைவிட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கான காலக்கெடு கடந்துவிட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அசான்ஜ் மீதான பாலியல் பலாத்கார வழக்கு தொடர்பான புலனாய்வு தொடரும் என கூறப்பட்டுள்ளது. ஸ்வீடனுக்கு நாடு கடத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக லண்டனில் உள்ள ஈக்குவடர் தூதரகத்தில் கடந்த 3 அசான்ஜ் வசித்து வருகிறார். தான் அப்படி ஸ்வீடனிடம் ஒப்படைக்கப்பட்டால் ரகசிய ஆவணங்களை வெளியிட்டது தொடர்பாக தன்னை விசாரிக்க விரும்பும் அமெரிக்காவிடம் ஸ்வீடன் தன்னை ஒப்படைத்துவிடும் என அசான்ஜ் கருதுகிறார்.
பாகிஸ்தானின் வடமேற்கு மாகாணத்தில் உள்ள பெஷாவரில் கடந்த ஆண்டு ஒரு பள்ளிக்கூடம் மீது தாக்குதல் நடத்திய 6 தீவிரவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. 7 நபருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் ராணுவ பள்ளிக்கூடம் ஒன்றில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 132 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல்களுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்க ராணுவ நீதிமன்றங்களை அமைத்தது. மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டது.
பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் பட்டத்தை இந்த ஆண்டு வென்றுள்ள ஸ்டான் வாவ்ரிங்கா மற்றொரு டென்னிஸ் வீரரான நிக் கிர்கியோஸ் மீது விளையாட்டுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். வாவ்ரிங்கா மீது நிக் கிர்கியோஸ் தெரிவித்த அவதூறான கருத்துக்கள் ஆடுகளத்தில் இருந்த சிறிய மைக்ரோபோன்கள் மூலம் கேட்கப்பட்டன. நேற்று புதன்கிழமை மான்ட்ரியலில் நடைபெற்ற ஒரு போட்டியில் வாவ்ரிங்காவின் பெண் தோழி வேறு ஒருவுடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டார் என்பது தனது செவிகளுக்கு எட்டியது என கிர்கியோஸ் கூறி வாவ்ரிங்காவை ஏசியது கேட்கப்பட்டது. சக ஆட்டக்காரர் இப்படி அவமரியாதையாக நடந்து கொள்வார் என்பதை தன்னால் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாது என்று வாவ்ரிங்கா தெரிவித்துள்ளார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நாளை நள்ளிரவுடன் முடிவடையும் வேளையில் இந்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இடங்களை பெற்றாலும் வேறு மூத்த உறுப்பினருக்கு பிரதமர் பதவியை அளிக்க மஹிந்த ராஜபக்ஷ முன்வர வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இன்று அவருக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். இதுகுறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் இதுவரை பிரதமர் பதவி வழங்கப்படாத ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர் ஒருவருக்கு அந்த பதவி வழங்கப்படுவது அவசியம் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த கடிதத்தில் கருத்துக்களை தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இம்முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை வெற்றி பெற செய்வதற்காக தான் தலைமை தாங்கி செயற்பட தீர்மானித்திருந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்ததன் பின்னர் தான் இந்த தீர்மானத்தை கைவிட்டதாக கூறியுள்ளார் ஜனாதிபதி சிறிசேன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடுவதை தடுப்பதற்காகவே தான் இவ்வாறு பின்வாங்கியதாக தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்திருந்தால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தனக்கு ஆதரவளித்த சிறுபான்மை கட்சிகள் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பல தரப்பினரின் ஆதரவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருக்கின்ற சில கட்சிகளின் விருப்பத்துக்கமைய மஹிந்த ராஜபக்ஷ செயற்பட்டமை காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாக தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஆதரவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நிமால் சிறிபாலடி சில்வா, ஜான் செனவிரத்ன, ஏஎச்எம் ஃபௌசி, அத்தாவுத செனவிரத்ன, சமல் ராஜபக்ஷ, சுசில் பிரேம்ஜயந்த், அனுர பிரியதர்ஷன யாப்பா ஆகிய மூத்த தலைவர்கள் இருக்கின்றனர். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் யாப்பின் 18வது திருத்த சட்டம் காரணமாக நாட்டு மக்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டது மட்டுமல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கும் அநீதி ஏற்பட்டதாக குற்றம் சாட்டிய ஜனாதிபதி சிறிசேன அதனை திருத்தியமைப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். எனவே அவர்களில் ஒருவருக்கு பிரதமர் பதவி வழங்கப்படுவது அவசியம் என்று தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதற்கு ஒத்துழைப்பை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் தினங்களில் இனவாதத்தை தூண்டும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக பிபிசியிடம் கருத்துக்களை தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் ரோஹான் வெலிவிட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் உத்தியோகபூர்வமாக தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் இந்த கடிதத்தை புறந்தள்ளுவதாக கூறியுள்ள ரோஹான் வெலிவிட்ட ஜனாதிபதியினால் குறிப்பிடப்பட்டுள்ள சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் 7 பேரும் பிரதமர் பதவியை பெறுவதற்கு விருப்பமில்லை என்று கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வடக்கு கிழக்கில் சிறுபான்மை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு ஏன் செல்லவில்லை எனும் கேள்விகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார்.
ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எந்தவொரு தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களுக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வருகை தரவில்லை. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கூடுதல் ஆசனங்களை பெற வேண்டும், அடுத்த பிரதமராக தான் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நாட்டின் பல பாகங்களிலும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பாக சிங்கள மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்தே தேர்தல் பிரச்சாரமும் அவரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மூவின மக்களும் பாலும் கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட அம்பாறை மற்றும் கந்தளாய் ஆகிய பிரதேசங்களில் நடைபெற்ற இரு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றினார். நாளை நள்ளிரவுடன் நாடெங்கிலும் தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைகின்றது. தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகை தராமை பற்றி முஸ்லிம்கள் என்ன நினைக்கின்றார்கள்?
சிறுபான்மை சமூகம் 6 மாதத்துக்கு முன்பு தனக்கு தந்த அந்த தகுந்த பாடத்தை அவர் புரிந்து கொண்டதன் விளைவாக அவர் வராமரிப்பதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது தமிழ் மக்கள் மத்தியிலோ அல்லது முஸ்லீம் மக்களிலோ வாக்கு கேட்டு வர முடியாத சூழ்நிலை. அது மாத்திரமல்லாமல் யூக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் கேட்கின்ற வேட்பாளர்கள் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஆதரித்திருந்தாலும் அவருடைய தோல்விக்கு பின்பு இந்த மக்களுடைய மனநிலையிலே அவர்களும் ஒன்றி போனதன் காரணமாக அவருடைய வரவை இவர்கள் விரும்பாத தன்மை கூடுதலாக இருக்கிறது.
ஒரு சிறுபான்மை வேட்பாளர் கூட அவருடைய பெயரையோ அவருடைய படத்தையோ அந்த பிரச்சார கூட்டத்தில் பயன்படுத்துவதே கிடையாது. மைந்தக்கியங்களும் தொடர்பில்லை. மைந்தையை மறந்த ஒரு சூழல் தான் சிறுபான்மையின் வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிலே பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள்.
கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் தொடர்பில் அவர் கொண்டிருந்த நிலைப்பாட்டில் இன்னும் மாற்றம் இல்லை என்பதை இது எடுத்துக்காட்டுவதாக தமிழர் தரப்பு கருதுகின்றது.
அதே நிலைமையைத்தான் அவர் இப்பையும் யோசிக்கிறார். தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் தன்னை ஆதரிக்க மாட்டாங்க என்று தெரியும். சிங்கள மக்கள் இது மட்டும் அவருக்கு போதும். சிங்கள பகுதிகளுக்கு அவர்
போயிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திருமலை நவம்,
தமிழ் மக்களை முஸ்லிம் மக்களை நாடி வராமைக்குரிய காரணம் தான் என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் தமிழ் முஸ்லிம் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற உண்மையை அவர் உணர்ந்திருக்கலாம், உண்மையை உணர்ந்திருப்பார். ஆகவேதான் இனவாதம், பௌத்தவாதம், தேசியவாதம் என்று சொல்லப்படுகிற அடிப்படையில இந்த பிரச்சாரங்களை அவர் தமிழ் பிரதேசங்கள்லயோ அல்ல முஸ்லிம் பிரதேசங்கள்லயோ மேற்கொள்ளாத ஒரு நிலை காணப்படுகிறது. இந்த தேர்தலில் அவர் நியாயமான ஆசனங்களை பெற்று ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு பலம் பெற்றவராக இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் என்பது ஒரு நிதர்சனம். ஒரு ஜனா சில வேளைகளில அவர் எதிர்கட்சி தலைவராக வருவாராக இருந்தாலும் ஆளும் தரப்பினர் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு சர்வதேச அழுத்தம், உள்நாட்டு அழுத்தம், இந்திய அழுத்தங்கள் காரணமாக ஒரு அரசியல் தீர்வை அவர்கள் முன்வைக்க தயாராக இருக்கின்ற நிலையில் அல்லது அரசியல் யாப்பை மாற்ற நினைக்கின்ற சூழ்நிலையில இவர் இந்த தீர்வை அல்லது இந்த நன்மைக்கு இவர் ஒரு முட்டுக்கட்டையாளராகவே இருப்பார் என்பது எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம்
என்றும் குறிப்பிட்டார் அரசியல் விமர்சகரான திருமலை நவம்.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் வழங்கிய செய்தி குறிப்பு அது. செய்தி அரங்கம் தொடரும், அதில் இலங்கை தேர்தல் செய்திகளும் இடம்பெறும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். இலங்கையில் போர் முடிந்து 6 ஆண்டுகளுக்கு மேலானாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து இன்னும் முகாம்களில் வாழ்ந்து வரும் மக்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்கின்றார்கள் என்பது குறித்து நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம் வழங்கும் ஒரு பெட்டகம்.
திருகோணமலை மாவட்டத்தின் சம்பூர் பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்து கடந்த 9 வருடங்களுக்கு மேலாகவே நலன்புரி முகாம்களில் வாழ்ந்து வந்த குடும்பங்கள் நீதிமன்ற தீர்ப்பினை அடுத்து தங்களது சொந்த மண்ணிற்கு படிப்படியாக திரும்பத் தொடங்கியுள்ள நிலையில் அங்கு பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. இந்த மக்கள் தாங்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள், துன்ப துயரங்களை மிகுந்த மனவேதனையுடன் இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளனர்.
வந்து இங்கே வந்து கொட்டிட்டு அடிக்கிறதுக்கோ எல்லா வசதிக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கிடக்குது. அப்போ முதலாவது சாப்பாட்டு பிரச்சனைகளுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் அங்கேருந்து போக்குவரத்துக்கு காசு கொடுத்து தான் வரணும். வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போகிறதுக்கு இவ்வளோ செலவாக கொண்டு பார்த்துக்கொள்ளும். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து இங்கே கொட்டிட்டு அடிக்கணும். இதை பார்க்குறாங்க நின்றா தான் அதை வேலையெல்லாம் முடிச்செடுக்கலாம்.
நாங்கள் வந்து 20 நாளாக போகுது. 20 நாளைக்குள்ள இதுவரைக்கும் இன்னும் எங்களோட கஷ்ட நிலையே உங்களுக்கு தெரியணும். நாங்கள் கிளுவட்டி நிலம்பரி நிலையத்திலிருந்து முகாமையில் இருக்கக்குள்ள அன்றாடு வேலை செய்து வந்தோம். அன்றாடு வேலை செய்தால் அன்றாடு சாப்பிட்டோம். இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு அன்றாடு வேலைக்கு போகிறதா இல்லை எங்களோட கொட்டில் அடிக்கிறதா இல்லை கொட்டில் அடிக்கிறதுக்கு ஒரு உணவு பொருள் இருக்கா சாப்பாடு இருக்கா எப்படியாவது எங்களுக்கு ஒரு உதவி ஒன்று என்னடா ஒரு உணவு உதவி ஒன்று உங்களுக்கு தந்தா எங்களுக்கு அவ்வளவும் காணும். கொஞ்ச நாளைக்கு ஜிம் வச்சு நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் எங்களை கொட்டில் அடிக்கிறோம். கொட்டிலுக்குரிய படங்கள்ல முக்கிய காரணம் பெண்களுக்குரிய டொய்லெட் இல்லை. காட்டு முள்ள புல்லா வெட்டிட்டாங்க. புல்டோசர் போட்டு தள்ளி புல்லா வெட்டிட்டாங்க. வெட்டினா ஒரு பொம்பளை போறதுக்கு ஒரு டொய்லெட் இல்லை.
எங்களுக்கு ஊர் கிடைச்சது எங்களுக்கு பற்றி சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு இந்த அடிப்படை வசதி எங்களுக்கு வீடு வாசல் முக்கியம் இருப்பிடம் ஒன்று முக்கியம் தேவை. முதலாக வேலி அடைக்கிறதுக்கு கம்பி இல்லை. கம்பி வேணும். எல்லா வசதிகளும் செய்து தரணும்.
நாங்கள் வந்து எல்லா வசதியோடையும் சம்பூர் மக்கள் இருந்த இப்போ வந்து இந்த முத்தோழி வட்டைக்கு தூக்கி கொண்டு போட்ட மாதிரி போட்டிருக்கிறோம். கிடக்குற நாங்கள் 4 சந்தியாலையும் பே வாரதும் மாடு வாரதும் ஆடு வாரதும் கோழி வாரதும் ஆமி வாரதும் இப்படியா இருக்கு. ஒரு வேலிக்கு ஒரு கம்பி இல்லை ஒரு கட்டல். அப்போ நாங்கள் எல்லா தளவாடத்தோடையும் தான் சம்பூர் மக்கள் இருந்த கஷ்டப்பட்டாலும் நல்ல இதாக தான் இருந்த நாங்கள். இப்போ எண்டைய நிலைமையில் ஒரு முத்தோழி வட்டைக்கு ஒன்றை போட்டாப்புல போட்டு வச்சிருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு வேலிக்கு ஒரு கம்பி வேணும். மற்றது ஒரு கிணறு வசதி இல்லை. குடி தண்ணி அடிக்கிறாங்க டேங்கில். அந்த டேங்கியும் அடிக்காட்டி குடி தண்ணி இல்லை. மற்ற கிணறு இல்லை. கிணறுலாம் தள்ளிட்டாங்க. இப்போ கிணறு வெட்டுறான்னு சொன்னாலும் எந்த விதமான இதுவும் உதவி இல்லை. எங்களுக்கு ஒரு ஏதாவது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சாமானாஜம் கொண்டு தந்தா எங்களுக்கு அவ்வளவும் காணும்.
நாங்கள் எல்லாரும் விவசாயம் செய்கிற வாட்டி தோட்டம் செய்கிறது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு கிணறு வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு கிணறும் இல்லை. எல்லாம் மூடி வச்சிருக்குது.
நான் வந்து பிச்சை சம்பளம் தான். எனக்கு 250 ரூபா. நான் சம்பத்தி காசும் 1000 ரூபா. இதோட நான் இதில் வந்து கிடந்தா ஒரு கிணறா தண்ணியா ஒன்றும் இல்லை. ஒரு எனக்கு கொட்டிலும் இல்லை. சாப்பாடே இல்லாமல் நான் கிடக்குறோம். எங்களுக்கு எல்லா சாப்பாடு வசதியும் எங்களுக்கு ஒரு கொட்டில் ஒரு கிணறு அப்படி தந்தா நல்லா.
அடிப்படை பிரச்சனை என்ன தேவைன்னு சொன்னா இப்ப குடியேற்றி இருக்குது. நாங்க இப்ப எங்களை இருந்த வீட்டுல இருந்த தக்காளியை கொட்டிட்டு தான் கொண்டு சும்மா தக்காளி படம் கொண்டு அடிச்சு கொண்டு இருக்கிறோம். பெஞ்சை வந்து பிள்ளைகளை விட்டுட்டு நாங்க ஒரு இடத்துக்கு தொழில் போறதுக்கோ எந்த வாய்ப்புட்டும் இல்லை. சாதனை 10-15 நாளா போகுது. ஒரு இதுவும் இல்லை. இன்றைக்கு சாதனமா உழைக்கிறதுக்கு என்று விட பிள்ளைகளுக்கு பானும் பனிசுமா ஓடி கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். முன்னேற சாப்பாடும் ஓடி கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது இப்போ தொழில் போனால் தான் இனி மீதி காசு. உன்னால இருக்கிற மாதிரி தான் இப்போ நாங்கள் இது இருந்து கொண்டு இருக்கிறோம்.
நாங்கள் இடம்பெயர்ந்து வந்ததால் எங்களுக்கு பாடசாலைக்கு செல்றதுக்கு 3-4 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். பசிப்பிடம் இல்லாததால் உடைகள் எல்லாம் அழுக்கு பிடிக்கின்றது. எங்களுக்கு நாங்கள் இப்பொழுது தற்காலிக பாடசாலையில் தான் பசித்து வருகின்றோம். சேனையூரில் உள்ள எமது பாடசாலையை விடுவித்தால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும் பாடசாலையில் கல்வி கேட்பது. அரசாங்கம் போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.
இந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் துன்ப துயர தொடர்பாக மூதூர் இடம்பெயர்ந்தோர் சங்க தலைவரும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான குமாரசாமி நாகேஸ்வரனுடன் கேட்ட போது
சம்பூர் குடியேற்றம் சம்பந்தமான ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்னர் மக்கள் தேர்தலுக்கு முன்னர் தங்களுடைய இடங்களில் குடியமர்ந்துவிட வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சுதந்திரமாக மக்களை குடியேறும்படியும் தங்களுடைய காணிகளை அடையாளம் காணும்படியும் சொன்னாலும் கூட மக்களுக்கு வந்து அதில் நிலை கொள்வதற்கு மிகுந்த சிரமப்படுகிறார்கள். காரணம் இங்கு தாங்கள் தங்கியிருப்பதற்கு தேவையான அடிப்படை வசதியாக மலசல கூட வசதி இல்லை என்பது அவருடைய பிரதான பிரச்சனையாக இருக்கிறது. குடிநீர் ஓரளவு பூர்த்தி செய்யப்பட்டாலும் கூட ஏனைய வசதிகளுக்காக மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் ஒரு பிரதான தடையாக இருப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வந்து மக்களுக்கு தடையற்ற உதவியை செய்வதற்கு தேர்தல் ஒரு தடையாக இருக்கின்றது. தேர்தல் காரணத்தினால் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் தங்களுடைய கடமைகளை வேறு வடிவத்தில் கொண்டு செல்வதாலும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதில் பல்வேறு தாமதங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் முகாம்களில் இருந்த காலத்தில் கூலி வேலை சென்று தமது அன்றாட ஜீவியத்தை செய்தவர்களுக்கு இங்கு வந்து வேலை செய்வதா அல்லது தமது சாப்பாட்டை கவனிப்பதா என்ற பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதாக இருந்தால் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மிகவும் வேகமாக செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய மேல்குடியேற்றம் துரிதப்படுத்தப்படும்
எனவும் தெரிவித்துள்ளார்
நமது திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம். மலையகத்தைச் சேர்ந்த சிவில் சமூகத்தினர் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் சில கோரிக்கைகளை அரசியல்வாதிகளிடமும் அது குறித்து சிந்திக்குமாறும் வாக்காளர்களிடமும் கோரியுள்ளார்கள். இதுகுறித்து அங்குள்ள முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவரும் சமூக செயல்பாட்டாளருமான மூனா சிவலிங்கம் அவர்களுடன் பேசினேன்.
தேர்தல் காலங்களில் மட்டுமே தேடப்படும் மக்களாக இந்த வாக்காளர்களை இந்த மலையக அரசியல்வாதிகள் வந்து இப்படி கணிப்பிட்டு வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில நாங்கள் இந்த தேர்தல் காலங்களில் வேட்பாளராக மக்களை சந்திக்க வந்த அரசியல்வாதிகளிடம் எங்களுடைய இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சு இது பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையாக எடுக்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக தான் நாங்க இந்த தேர்தல் காலங்களில் நாங்க ரொம்ப தயாராயிருக்கிறது. தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர்களை சந்திக்கவே முடியாத நிலை ஏற்படும். அதற்காக தான் நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக தேர்தல் காலத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
இப்ப இம்முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு உங்களை போன்ற சிவில் சமூகத்தினர் மலையக மக்கள் வந்து என்ன விஷயங்களை பரிசீலித்து வாக்களிக்க வேண்டும் அல்லது அரசியல் கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் வலியுறுத்தி இருக்கீங்க?
68 ஆண்டு காலமாகவே மலையகத்திலிருந்து தேர்வில் செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் போய் இதுவரைக்கும் இந்த மக்களை ஒரு தேசிய அந்தஸ்து உள்ள குடிமக்களாக இதுவரையும் அவங்க உருவாக்கவில்லை. இதன் காரணமாக தான் எங்களை போன்ற அமைப்புகள் ஒரு 8 கோரிக்கைகளை முன்வைத்து அது பிரேரணையாக பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறோம்.
8 அம்ச கோரிக்கை வச்சிருக்கீங்க இல்லையா, பிரதானமா என்ன சொல்றீங்க அதுல?
பிரதானமாக நாங்க சொல்றோம், இலங்கையில மலைய தமிழர்கள் வேரூண்டி இருக்கிறதுக்கு தங்களுடைய தேசிய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு காணி உடைமை நிலம் கட்டாயமாக அவசியம் என்பதுதான் நாங்க முதலாவது முன் வச்சிருக்கிறோம். காணி உரிமை அல்லது காணி உடைமை வேண்டும் என்பதற்கு முதல் கோரிக்கையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வைத்திருக்கிறோம். இரண்டாவது விஷயமாக மிக ஒரு பிழையான குடிசன தொகையை காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக இலங்கை தமிழர் என்று எழுதின காரணமாக இந்த மக்களுடைய குடிசன தொகையெல்லாம் இலங்கை தமிழருடைய அந்த இடாப்பில் சேர்ந்து விட்டதன் காரணமாக மலைய தமிழர்களுடைய கணிப்பீடு குறைவாகவும் இலங்கை தமிழருடைய கணிப்பீட்டில் அதிகமாகவும் இருப்பதாக ஒரு குளறுபடி நடந்திருக்கு. மிகவும் அவமதிக்கக்கூடிய அளவு இந்த புள்ளி விபரம் காட்டப்பட்டிருக்கு. ஆகவேதான் நாங்கள் இந்த முறை இந்த அரசியல்வாதிகளுடைய முன்னால் வைக்கிறோம், நீங்க பழைய பெரிய இலங்கை குடிசன திணைக்களத்தின் மூலமாக இந்த மக்களுடைய உண்மையான குடிசன தொகை எவ்வளவு என்பதை மீளாய்வு செய்ய வேண்டும், குடிசன தொகை என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இந்த நாட்டில் சிங்கள மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், வடகிழக்கு தமிழர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், முஸ்லிம் மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சிங்கள மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டதோடு இனமயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மலையக மக்கள் வெறுமனே தொழிற்சங்க மயப்படுத்த மட்டுமே பட்டிருக்கிறார்கள். இந்த மலையக தமிழர் என்ற ஒரு வார்த்தை தேசிய அடையாளமாக வலியுறுத்தப்பட்டு தேசிய இன பதிவேட்டில் மலைய தமிழர் என்ற பதம் தேசிய அடையாளம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களை இந்திய வம்சாவளி என்ற வார்த்தை வந்து இலங்கையில் தேசிய ரீதியில் எங்களை அந்நியப்படுத்திக் கொண்டே வருகின்றது. ஆகவே இந்திய என்ற சொல்லை நாங்கள் முற்றாக அகற்றிவிட்டு மலையக தமிழர் என்ற சொல்லை தான் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். இந்த மலைய தமிழர்கள் நேரடியாக இந்த நாட்டின் குடிமக்களாக அல்லாமல் ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள். பிரஜா உரிமை சட்டத்துக்கு உட்பட்ட மக்களாகவும் அல்லது சட்டத்துக்கு கட்டுப்பட்ட மக்களாகவும் இருக்கின்றார்கள், நேரடி குடிமக்களாக இருக்கவில்லை. ஆகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் 11 பிரஜா உரிமை சட்டங்கள் அகற்றப்பட வேண்டும் என்றும் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். நாங்கள் இப்படியான கோரிக்கைகள் வைத்தோடு இன்னும் பல வேறு சில கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றோம். காரணம் என்னென்று சொன்னால், இந்த மலையக அரசியல்வாதிகள் தேர்தல் மேடையில் வந்து இந்த மக்களுடைய சாதாரண முகம் கொடுக்கும் பிரச்சனைகளையும் தேவைகளையும் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் எங்களுடைய ஒரு அரசியல் உரிமையை நிலைநாட்டுவதற்காக தான் நாங்கள் இந்த கோரிக்கைகள் என்று நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்.
தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதற்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்ப நீங்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கைகளுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய மலையக மக்களோ அல்லது அரசியல்வாதிகளோ செவி மடுப்பார்கள் அல்லது மடுக்க வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
முன்பெல்லாம் தேர்தல் காலங்களிலே தொழிலாளர்கள் வந்து மேடையில் வந்து எந்த கேள்வியிலும் கேட்க மாட்டாங்க. இப்ப நேரடியாக ஒரு அரசியல்வாதி வேட்பாளர் வந்து மேடையில் ஏறும்பொழுது தொழிலாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றனர். ஆகவே பண்ணையார் முறை, ஒரு ஜமீன்தார் முறை, ஒரு மிராசாதர் முறை எல்லாம் தகர்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு மலையகத்தில் ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு மிகவும் நம்பிக்கைக்குரிய விஷயம். எதிர்காலத்தில் மலைய மக்கள் தங்களுடைய தேசிய அந்தஸ்தை பெறுவதற்கு இளைஞர் எழுச்சி உருவாகி கொண்டிருக்கின்ற காலம் என்று கூட நாங்கள் சொல்லலாம்.
நாட்டினுடைய பிரதான கட்சிகள், மலையகத்தை சார்ந்த கட்சிகள் தேர்தல் குறித்து தங்களது அறிக்கையில் தெரிவித்துள்ள விஷயங்கள் உங்களை போன்றவர்களுக்கு திருப்தி அளிக்கிறதா?
ஒட்டுமொத்தமாக தேசிய கட்சிகள் இரண்டும் கூட, மற்றபடி மலையத்தில் உள்ள எண்ணெய் போட்டியிடுகின்ற தொழிற்சங்க அரசியல் கட்சிகள் எதுவுமே இந்த மலைய மக்களுடைய அரசியல் உரிமைகள் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி எதுவுமே ஒரு திருப்திகரமான தேர்தல் அறிக்கையை முன்வைக்கவில்லை என்று நாங்கள் சொல்லலாம்.
மலையகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் மூனா சிவலிங்கம். அடுத்ததாக இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவில் நோய்கள் பரவுவதற்கு நாணய தாள்களும் ஒரு காரணமாக உள்ளன என்று ஆய்வின் முடிவு ஒன்று தெரிய வந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகின்றார் புதுடெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
இந்திய ரூபாய் தாள்கள் மூலமாக குறைந்தது 78 நோய் கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மரபியல் குறித்தான ஆய்வுகளை மேற்கொள்ளும் விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வு ஒன்றில் ரூபாய் தாள்களில் அபாயகரமான நோய்களை உண்டாக்கக்கூடிய நுண்ணிய கிருமிகள் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. அவை பெரும்பாலும் தெருவோர கடைகள், பலசரக்கு கடைகள், சிற்றுண்டி மற்றும் சந்தைகளில் உள்ள கடைகளில் புழங்கும் ரூபாய் தாள்களில்தான் அதிகம் காணப்படுவதாகவும் ஆராய்ச்சியின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆய்வுகளுக்கான தலைமையை ஏற்றிருந்த விஞ்ஞானி எஸ் ராமச்சந்திரனிடம் இது தொடர்பாக கேட்ட பொழுது,
இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணாங்க, பார்ட் ஆஃப் பிஎஸ்சி கோர்ஸ் ஒர்க் மாதிரி அது வந்துட்டு ப்ராஜெக்ட் மூலமா பண்ணாங்க. கரன்சி நோட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பாக்டீரியாலாம் இருக்கு அப்படின்னு நம்ம இடத்துல வந்துட்டு மெட்டாஜெனோமிக் அனலைஸ் பண்ணாங்க.
இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானதா இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க உங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்ல இருந்து?
நம்ம நாட்டுல நிறைய நோய் எல்லாம் வருது இல்லையா, நிறைய கிருமினால வருது, பாக்டீரியா வைரஸ்னால நோட் மூலமாவும் வரலாம், சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து வருது. ஆஸ்திரேலியால வந்துட்டு அவ பிளாஸ்டிக் கரன்சி தான் யூஸ் பண்றா, நோட்டே கிடையாது. சில இடத்துல அவ என்ன பண்றானாக்கா இந்த ஸ்டெரிலைசர் வச்சிருக்கா, ஸ்டெரிலைசர் பாக்ஸ். சோ நோட் வந்துட்டு அந்த ஸ்டெரிலைசர் பாக்ஸ் உள்ள போயிட்டு அதுல இருந்து வெளியில வந்து திருப்பி சர்க்குலேஷன்ல வரும். இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்டுல அவளுக்கு எப்படி சௌகரியமோ அது தகுந்த மாதிரி அவ நடவடிக்கை எடுத்துருக்கா பாதுகாப்பு.
இந்தியாவில வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து சரியானதா இருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க?
இந்தியாவில இப்போ நிறைய இடத்துல ஏடிஎம் கார்டு, பிளாஸ்டிக் கார்டு வந்திருக்கு, பட் இன்னும் நிறைய இடத்துல அவ்வளவா பாப்புலர் ஆகல. அது ஆகினா அது சௌரியமா இருக்கும். அப்புறம் ஸ்பெஷலி பிரிண்டட் நோட்ஸ் அடிக்கடி சர்க்குலேஷன்ல ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தா கஷ்டத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம்.
முக்கியமா வந்து என்ன மாதிரியான கிருமிகள் வந்து அதிக அளவுல பரவுது, என்ன மாதிரியான நோய்கள் வந்து அதிக அளவுல பரவுறதா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க?
அதாவது என்னது இருக்குன்றதா அது சொல்றதே தவிர்த்து எவ்வளவு இருக்குன்றது தெரியல நமக்கு. பட் டியூபர் குளோசிஸ், அல்சர், பாக்டீரியா இதெல்லாம் இருக்கிறதா ஆராய்ச்சியில இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு
என்றார் மரபியல் குறித்தான ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் இந்திய விஞ்ஞானி எஸ் ராமச்சந்திரன்.
இந்தியாவில் நோய்கள் பரவுவதற்கு நாணயத்தாள்களும் ஒரு காரணமாக உள்ளன என்று வந்துள்ள ஆய்வு குறித்து புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார் வழங்கிய செய்திக்குறிப்பை கேட்டீர்கள். அடுத்ததாக பன்னாட்டு செய்தி ஒன்று. நேபாளத்தில் புதிய அரசியல் சாசனத்தை ஏற்றுவது தொடர்பிலான இழுபறிகள் நிலவிக் கொண்டிருக்கும் வேளையில் வரைவு அரசியல் சாசனத்தில் நாட்டை 6 மாகாணங்களாக பிரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ள பிரேரணைக்கு மக்களிடையே எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. ஆங்காங்கே போராட்டங்களும் நடைபெற்றுள்ளன, உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. இதுகுறித்து காட்மாண்டுவிலிருந்து பிபிசியின் மகேஷ் ஆச்சாரியா அனுப்பியுள்ள ஒரு செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் நந்தினி குருசங்கரன்.
நேபாளத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படவிருக்கும் நிலையில் நாட்டை 6 மாகாணங்களாக பிரிப்பதை எதிர்த்து நேபாளத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் முழு அடைப்பு போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக நாட்டின் மத்திய மேற்கு பகுதியான சுர்கெட்டில் திங்களன்று நடைபெற்ற மோதலில் 2 பேர் இறந்துள்ளனர். நாட்டை 6 மாகாணங்களாக பிரிப்பதற்கு நேபாளத்தில் உள்ள 4 முக்கிய அரசியல் கட்சிகளும் ஆகஸ்ட் மாதம் 8 தேதியன்று ஒப்புக்கொண்டனர். ஆனால் இக்கட்சிகளுக்குள்ளேயே இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு குரல்கள் கேட்டு வருகின்றன. நேபாளத்தின் அரசியல் நிர்ணய சபையில் சுமார் 1/4 பங்கு இடங்களில் இந்த கட்சியினரே இருக்கிறார்கள். புதிய அரசியல் சாசனம் எப்போது அறிமுகப்படுத்தப்படும் என்பது கூறப்படாவிட்டாலும் இம்மாத இறுதிக்குள் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கூறி வருகின்றனர். நேபாளத்தில் சுமார் 240 ஆண்டுகளாக இருந்து வந்த மன்னராட்சியை எதிர்த்து நடந்த போராட்டத்தின் முடிவில் 2006 ஆண்டில் மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. இதையடுத்து ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு விளிம்பு நிலை மக்களின் குறைகளை போக்கும் விதத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முடிவெடுக்கப்பட்டது. அரசியலமைப்பு சபையை தேர்வு செய்ய 2 முறை தேர்தல்கள் நடைபெற்றன. முதலாவதாக தேர்வு செய்யப்பட்ட சபையால் இலக்கை எட்ட முடியாத நிலையில் 2013 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலை அடுத்து 2 அவை உருவாக்கப்பட்டது. இந்த புதிய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டுவிட்டால் 8 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் இடைக்கால அரசியலமைப்பு முடிவுக்கு வரும். ஆனால் இந்த புதிய அரசியலமைப்பு சட்ட வரைவு குறித்து பலரும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். தங்கள் மாவட்டம் பிரிக்கப்படுவதும் வேறு மாகாணத்தோடு சேர்க்கப்படுவதும் பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளத்தை 6 மாகாணங்களாக பிரிப்பதில் இன அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என பலர் கருதுகின்றனர். கடந்த சில நாட்களாக இந்த புதிய அரசியல் சாசனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல பகுதிகளில் போராட்டங்களும் முழு அடைப்புகளும் நடந்து வருவது அந்நாட்டில் இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதித்திருக்கிறது. நேபாளத்தில் பல இனங்களையும் சேர்ந்தவர்கள் வசிப்பதால் இந்த 6 மாகாண மாதிரியே சிறந்தது என முக்கிய அரசியல் கட்சிகள் கூறுகின்றன. புதிய அரசியல் சாசனத்திற்கு எதிர்ப்பு எழுந்திருப்பதால் நாட்டை 6 மாகாணங்களாக பிரிப்பது தொடர்பில் சிறிய மாற்றங்களை செய்யவிருப்பதாக அரசியல் தலைவர்கள் கூறியிருக்கின்றனர். அரசியலமைப்பு மசோதாவை ஆகஸ்ட் 17 தயாரிக்கும்படி புதிய அரசியல் சாசன சபையில் இருக்கும் ஒரு குழுவிடம் கூறப்பட்டிருக்கிறது. மாகாணங்களை பிரிப்பது தொடர்பாக நிலவும் அதிருப்தியையும் இந்த குழு சரி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நேபாள சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களையும் திருப்திப்படுத்தும் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குவது எளிதான வேலையாக இருக்காது என்கின்றார்கள் ஆய்வாளர்கள்.
காட்மாண்டுவிலிருந்து பிபிசியின் மகேஷ் ஆச்சாரியா அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் நந்தினி குருசங்கரன். நேர்களே, இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நாளை நள்ளிரவுடன் முடிவுக்கு வரும் வேளையில் மலையக பகுதியில் தேர்தல் களம் எப்படி உள்ளது, மக்களின் எண்ணங்கள் எப்படி உள்ளன என்பது போன்ற கருத்துக்களை உள்ளடக்கிய சிறப்பு பெட்டகத்தை நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் தயாரித்து வழங்குகிறார். அதை நாளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது தலைப்புச் செய்திகள்.
சீனாவின் துறைமுக நகரான தியான்ஜின் நகரில் புதன்கிழமையன்று இரவு ஏற்பட்ட மோசமான வெடி விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 50 உயர்ந்திருப்பதாகவும் 700 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.